வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாய சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் வறட்சிக்கேற்ற நிலங்களில் மூலிகை சாகுபடி குறிப்புகள் பற்றிய விவரங்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் பத்மபிரியா அவர்கள். அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கம், நான் முனைவர் எஸ் பத்மபிரியா, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூரில் துணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று வறட்சிக்கேற்ற மூலிகை பயிர்களின் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பழங்காலம் தொட்டு தாவரங்கள்தான் மூலிகைகள் மற்றும் வாசனை பொருட்கள் தயாரிப்பில் முதன்மையாக விளங்குகிறது. பண்டைய காலங்களில் பெரும்பாலான மூலிகை செடிகள் இயற்கையான காடுகளிலிருந்து தான் சேகரிக்கப்பட்டன. காடுகள் தொடர்ந்து அழிந்து வருவதால் இம்மூலிகை செடிகளும் அழிந்து வருகின்றன. தற்பொழுது இவற்றின் முக்கியத்துவம் உள்நாட்டிலும் ஏற்றுமதி சந்தையிலும் வளர்ந்து வருகிறது. இதனால் விவசாய நிலங்களில் மூலிகை சாகுபடியின் அவசியமும் பெருகி வருகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள தட்பவெப்ப நிலை பலதரப்பட்ட மூலிகைகள் சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது. மூலிகை தாவரங்களின் உற்பத்தி பல துறைகளில் இன்றியமையாததாக உள்ளது. இவற்றுள் மருந்து தயாரித்தல், ஹோமியோபதி, அழகு சாதன பொருள் தயாரிப்பு, இயற்கை பொருட்கள் தயாரிப்பு மற்றும் தாவர எண்ணெய் எடுக்கும் துறையில் மிகவும் அதிக பங்கு வகிக்கின்றன. உலக சுகாதார நிறுவனத்தின் கணக்கெடுப்பின்படி மூலிகை பயிர்களின் இன்றைய தேவை சுமார் 14 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். வரும் காலங்களில் இதன் தேவை இன்னும் அதிகமாக இருக்கும் எனவும் கணித்துள்ளனர். உலகளவில் மூலிகை பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியா 2வது இடம் வகிக்கிறது. ஆண்டுதோறும் சுமார் 200 வகையான மருந்து செடிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நாடெங்கும் சுமார் 5000-க்கும் மேற்பட்ட மூலிகை மருந்து பொருட்கள் தயாரிக்கப்படும் தொழிற்சாலைகள் உள்ளன. இதன் மூலம் வருடத்திற்கு சுமார் 550 கோடி ரூபாய் என்கின்ற அளவில் அந்நிய செலாவணி ஈட்டி வருகிறது. மூலிகை சாகுபடியை பொறுத்தவரை இந்தியாவில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவி வருகிறது. குறிப்பாக தட்பவெப்பநிலை மற்றும் மண்வளம் ஆகியவை ஏற்றதாக உள்ளன. இயற்கை அளித்துள்ள இவ்வரத்தை நாம் தகுந்த முறையில் பயன்படுத்தி லாபம் அடைய வேண்டும். தற்பொழுது தமிழ்நாட்டில் மூலிகை பலவற்றை வணிக ரீதியில் பயிர் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை 143 மில்லியன் ஹெக்டேர் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் சுமார் 108 ஹெக்டேர் அதாவது 75% மானாவாரி நிலங்களாகவே உள்ளன. அவற்றுள் 47 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு வறண்ட நிலங்களாகவே உள்ளன. பாசன நீர் குறைவாக அல்லது முற்றிலும் இல்லாத இத்தகைய வறண்ட நிலங்களில் பயிர் சாகுபடி செய்வது என்பது விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் குறைந்த பராமரிப்பை கொண்டு அதிக அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் மூலிகை பயிர்களை வறண்ட நிலங்களின் சாகுபடி செய்வதன் மூலம் விவசாய பெருமக்களின் வாழ்க்கை தரம் பெருமளவில் உயர்கிறது. மருந்து பயிர்களின் முக்கியத்துவத்தை காண்போம். பெரும்பாலான மருந்து பயிர்கள் வணிக ரீதியாக மருந்து பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது. உலக சந்தையில் செயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளை காட்டிலும் இயற்கை மருந்துகளுக்கு அதிக மதிப்பு இருப்பதால் மருந்து பயிர்களை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மருந்து பயிர்களின் உற்பத்தி மற்ற காய்கறி பயிர்கள் உற்பத்தி செய்வதை விட எளிமையாகவும் அதிக லாபம் ஈட்டித்தரக்கூடியதாகவும் இருக்கிறது. வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் பெரும்பாலான மருந்து பயிர்களின் அனைத்து பாகங்களும் பயன்படுத்தப்படுவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் மருந்து பயிர்களின் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இதனால் மருந்து பயிர்களை அதிக அளவில் சாகுபடி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடு போன்ற காரணிகள் மூலிகை பயிர்களின் சாகுபடி அளவை அதிகரிக்க தூண்டுகிறது. மேற்கத்திய மருந்துகளை காட்டிலும் இயற்கை மருந்துகளினால் குறைவான செலவு, பக்கவிளைவு இல்லாமை மற்றும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களுக்கு தீர்வாக இருப்பதால் சுமார் 80% மக்கள் தொகை இயற்கை மருத்துவத்தை நாடி வருகின்றனர். இனி வறட்சியை தாங்கி நன்கு வளரக்கூடிய வணிக ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற சில மூலிகை பயிர்களின் சாகுபடி குறிப்புகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக சென்னா என்று அழைக்கப்படும் அவுரி. அவுரி பயிரானது தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டு இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதியாகிறது. திருநெல்வேலி சென்னா என்று அழைக்கப்படும் இப்பயிர் தமிழ்நாட்டில் குறிப்பாக வறண்ட நிலங்களை கொண்ட திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்பொழுது சுமார் 6000 ஹெக்டேர் பரப்பளவில் வணிக ரீதியாக சாகுபடி செய்யப்பட்டு வருடந்தோறும் சுமார் 5000 டன்கள் உலர்ந்த இலைகளும் காய்களையும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றுள் 75% ஏற்றுமதி செய்யப்பட்டு ஆண்டுதோறும் சுமார் 50 மில்லியன் ரூபாய் வரை அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிறது. இப்பயிரின் பயன்களாவன: இயற்கை மலமிளக்கியான சென்னா அலோபதி, ஆயுர்வேதம் மற்றும் யுனானி ஆகிய மருத்துவ முறைகளில் உபயோகப்படுத்தப்படுகிறது. சென்னாவின் இலைகள் மற்றும் காய்களில் உள்ள செனசாய்டு ஏ மற்றும் பி ஆகிய மூலப்பொருட்கள் டைஃபாய்டு, காமாலை, மூலம் மற்றும் காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அவரை குடும்பத்தோடு சார்ந்த சென்னா சுமார் 75 சென்டிமீட்டர் உயரம் வரை வளர்ந்து வெளிர் மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் கருநீல காய்களையும் கொண்டிருக்கும். ரகங்கள்: KKM1 திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தென்களம் என்ற பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட இந்த ரகம் மானாவாரி சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. ஹெக்டருக்கு சுமார் 918 கிலோ காய்ந்த இலைகளும் 352 கிலோ காய்ந்த காய்களையும் மகசூலாக தரவல்லது. மேலும் இலைகளில் மருந்து பொருள் அதாவது செனசாய்டு எனப்படும் மூலப்பொருள் 2.54% வரை இருக்கும். இந்த ரகமானது வெளியிட்ட பின்னர் விவசாயிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்று அனைத்து தென் மாவட்டங்களிலும் பிரதானமான சாகுபடி பயிராக செய்யப்படுகிறது. சோனா: இந்த ரகமானது மத்திய மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள் நிலையம் லக்னோவிலிருந்து வெளியிடப்பட்ட அதிக மகசூலை தரக்கூடிய ரகமாகும். இனி சென்னாவின் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். செம்மண், மணல் கலந்த களிமண் மற்றும் வளம் குறைந்த கலர் மற்றும் உவர் நிலங்களிலும் சென்னா சாகுபடி செய்யலாம். வடிகால் வசதியுடைய நிலங்கள் சென்னா சாகுபடிக்கு மிகவும் ஏற்றதாகும். சென்னா ஒரு வெப்ப மண்டல பயிராகையால் வறட்சியான தட்பவெப்ப நிலையில் சாகுபடி செய்யப்பட்டது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மற்றும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பயிர் செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ விதைகள் போதுமானது. விதைகளை விதைத்த 15 நாட்களுக்குள் முளைப்பு முற்று பெறும். ஒரு ஹெக்டருக்கு 75 கிலோ தலை சத்து, 25 கிலோ மணி சத்து மற்றும் 40 கிலோ சாம்பல் சத்து தரவல்ல ரசாயன உரங்களை அடி உரமாக இட வேண்டும். விதைத்த 90வது நாட்களிலிருந்து இலைகளை பறிக்கலாம். 2வது மற்றும் 3வது அறுவடைகள் 30 நாட்கள் இடைவெளியில் செய்யலாம். கடைசி அறுவடையில் செடிகளை வேரோடு பிடுங்கி இலைகளையும் காய்களையும் பிரித்தெடுத்து பதப்படுத்த வேண்டும். பயிரின் மொத்த வயது 150 முதல் 170 நாட்கள் ஆகும். ஒரு ஹெக்டரிலிருந்து 1000 கிலோ உலர்ந்த இலைகளும் 400 கிலோ விதைகளும் மகசூலாக கிடைக்கும். அறுவடை செய்த இலை மற்றும் காய்களை காற்றோட்டமுள்ள அறைகளில் பரப்பி சீராக உலர்த்த வேண்டும். இவ்வகையில் இவற்றை முற்றிலும் உலர வைக்க 7 முதல் 10 நாட்கள் ஆகும். இலைகளை வெயிலில் உலர்த்தக்கூடாது. முற்றிலும் உலர்த்தப்பட்ட இலைகள் இளம் பச்சை நிறத்துடன் இருக்க வேண்டும். சரியாக பதப்படுத்தப்படாத இலைகளில் செனசாய்ட் ஆல்கலாய்டுகள் குறைந்துவிடும். அடுத்ததாக நித்திய கல்யாணி. வறட்சியை தாங்கி மானாவாரியாக வளரும் மருந்து செடிகளில் நித்திய கல்யாணம் ஒரு முக்கியமான பயிராகும். இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அசாம், வங்காளம் ஆகிய மாநிலங்களில் சுமார் 3000 ஹெக்டேர் பளப்பளவில் இப்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகள் வருடந்தோறும் சுமார் 2000 டன்கள் இலை மற்றும் வேர்களை இறக்குமதி செய்து வருகின்றன. நித்திய கல்யாணியில் வின்பிளாஸ்டின், வின்கிறிஸ்டின், அஜ்மால்சின் மற்றும் செர்பன்டைன் போன்ற முக்கியமான ஆல்கலாய்டுகள் உள்ளன. குறிப்பாக வேரில்தான் அதிக அளவு மருந்து பொருட்கள் அதாவது 0.75 to 1.2% அடங்கியுள்ளன. இம்மூலிகை செடி வறட்சியான இடங்களில் அதிகம் காணப்படும். பயன்கள்: வேரில் உள்ள ஆல்கலாய்டுகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் லுக்கேமியா என்று அழைக்கப்படும் இரத்த புற்றுநோய்க்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. 90 முதல் 100 சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய இச்செடியின் அனைத்து பாகங்களும் மருந்து பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. ரகங்கள்: மத்திய மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள் நிலையம் லக்னோவிலிருந்து சடுதி மாற்றத்தின் மூலம் நிர்மல் மற்றும் தவால் என்ற இரண்டு வெண்ணிற ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. நித்திய கல்யாணியில் பூக்கள் நிறத்தை பொறுத்து மூன்று வகைகள் உள்ளன. அதாவது இளஞ்சிவப்பு பூக்கள், வெண்ணிற பூக்கள் மற்றும் வெண்மையான பூக்களின் மையத்தில் சிவப்பு புள்ளிகள் உள்ள பூக்கள் போன்ற ரகங்களை பிரித்தெடுக்கலாம். இந்த மூன்று வகைகளும் இளஞ்சிவப்பு நிறமுடைய செடிகளில்தான் அதிக வேதியியல் மூலிகை பொருட்கள் அடங்கியுள்ளன. ஆதலால் இந்த வகை செடிகளை வணிக ரீதியாக பயிர் செய்யப்பட்டு வருகிறது. சாகுபடி குறிப்புகள். வறட்சியான தட்பவெப்ப நிலைகளை கொண்ட தரிசு மற்றும் கரிசல் நிலங்களில் சாகுபடிக்கு ஏற்றவை. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் விதைப்பதற்கு ஒரு ஹெக்டருக்கு சுமார் 2.5 கிலோ விதை தேவைப்படுகிறது. செடிகளை 45-35 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். அடியுரமாக 15 டன் தொழு உரமும், 50 கிலோ தலைச்சத்து, 75 கிலோ மணிசத்து மற்றும் 75 கிலோ சாம்பல் சத்து தேவைப்படுகிறது. விதைத்த 6 மாதங்களில் இலைகளை அறுவடை செய்யலாம். மேலும் ஒரு வருடம் கழித்து தரை மட்டத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வெட்டி தண்டு மற்றும் இலைகளை பிரித்தெடுக்க வேண்டும். பின்பு வேர்பாகத்தை தோண்டி எடுத்து நிழலில் உலர்த்த வேண்டும். மானாவரி பயிரில் ஹெக்டருக்கு 750 கிலோ வேர்களும், 1000 கிலோ தண்டு மற்றும் இலைகளும் மகசூலாக கிடைக்கும். அடுத்ததாக அஸ்வகந்தா. அமுக்கிரா கிழங்கு என்று அழைக்கப்படும் இந்த அஸ்வகந்தா என்னும் மூலிகை பயிரானது இந்தியன் ஜின்சங் என்று அழைக்கப்பட்டு சுமார் 4000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் 1500 டன் வேர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பயன்கள். அஸ்வகந்தா வேர் உடல் நலத்தை பேணி காக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தவும், வாதம், நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்புண் போன்ற உபாதைகளை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. அஸ்வகந்தா வேரில் 0.13 முதல் 0.30% வரை மருந்து மூலப்பொருட்கள் அடங்கியுள்ளன. இவற்றுள் விதானின் மற்றும் சாமினிஃபெரின் ஆகிய மூலப்பொருட்கள் அடங்கியுள்ளன. அஸ்வகந்தா மருந்து செடியானது வகைகளுக்கேற்றாற்போல 1 அடியிலிருந்து 5 அடி உயரம் வரை வளரக்கூடியது. பூக்கள் இளம் பச்சை நிறத்தில் இலைகளின் கணுக்களில் காணப்படுகிறது. காய்கள் முற்றி பழுத்த பின் மஞ்சள் அல்லது சிகப்பு நிறத்தில் காணப்படும். வேர்கள் பருமனாகவும் அதிகபட்சமாக 3 அடி நீளம் வரை இருக்கும். ரகங்கள். ஜவஹர் எனப்படும் உயர் விளைச்சல் ரகம் ஜவஹர்லால் நேரு வேளாண்மை அறிவியல் நிலையம் குஜராத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள் நிலையம் லக்னோவிலிருந்து ரக்ஷிதா என்று அழைக்கப்படும் ரகம் வெளியிடப்பட்டுள்ளது. சாகுபடி குறிப்புகள். தரிசு, கலர், உவர் மற்றும் மணற்பாங்கான நிலங்கள் சாகுபடிக்கு ஏற்றவையாகும். அஸ்வகந்தாவின் விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. 1 ஹெக்டருக்கு 12 முதல் 15 கிலோ விதை தேவைப்படுகிறது. நேரடியாக விதைப்பதற்கு ஜூன் ஜூலை மாதங்கள் ஏற்றவையாகும். நன்கு பண்படுத்திய நிலத்தில் 60-60 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். நட்ட பின் 5-6 மாதத்தில் பயிர் அறுவடைக்கு தயாராகிவிடும். 1 ஹெக்டருக்கு 40-60-40 கிலோ என்ற விகிதத்தில் தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் இட வேண்டும். இவற்றில் பாதியளவு தலைச்சத்து மற்றும் முழு அளவு மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்கள் உரங்களை அடியுரமாக இட வேண்டும். மறுபாதி தலைச்சத்து உரத்தினை விதைத்த 60 நாட்களில் இட வேண்டும். விதைத்த 150 முதல் 170 நாட்களில் வேர்களை அறுவடை செய்யலாம். ஆணி வேர் சேதமடையாத வண்ணம் பிடுங்க வேண்டும். 1 ஹெக்டருக்கு 500 கிலோ உலர்ந்த வேர்களும், 70 கிலோ விதைகளும், 8-10 டன் இலைகளும் மகசூலாக கிடைக்கும். அறுவடை செய்த வேர்களை 7 முதல் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள சிறு துண்டுகளாக வெட்டி நிழலில் 1 வாரத்திற்கு உலர்த்த வேண்டும். வேர்களை சுத்தம் செய்த பின்பு தரம் வாரியாக பிரிக்க வேண்டும். அஸ்வகந்தாவின் வேரின் தரங்கள். அறுவடை செய்யப்பட்ட வேர்களை 4 வகையான தரமாக பிரிக்கலாம். முதலாவதாக தரம் ஆ, அதாவது வேரின் நீளம் 7 சென்டிமீட்டராகவும் 1 முதல் 1.5 சென்டிமீட்டர் குறுக்களவாகவும் இருக்க வேண்டும். தரம் ஆ எனப்படும் தரத்தில் வேரின் நீளம் 5 சென்டிமீட்டராகவும் 1 சென்டிமீட்டர் குறுக்களவும் இருத்தல் அவசியம். தரம் இ, வேரின் நீளம் 3 சென்டிமீட்டராகவும் 1 சென்டிமீட்டர் குறுக்களவாகவும் இருக்க வேண்டும். மேலும் தரம் இ என்றப்படும் தரத்தில் வேரின் நீளம் 3 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் குறுக்களவு 1 சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் இருத்தல் நல்லது. அடுத்ததாக சோற்று கற்றாழை. கற்றாழை இயற்கையாக வறட்சி அதிகமான பகுதியில் வேலி ஓரங்களிலும் வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை பயிராகும். ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட சோற்று கற்றாழை ராஜஸ்தான், ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் அழகு சாதனப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும் வணிக ரீதியாக ஒரு சிறந்த இடத்தை பிடித்துள்ளது. இதன் இலைகளில் அலாயின் என்று அழைக்கப்படும் மூலப்பொருள் 4.5 முதல் 25% வரை உள்ளது. இக்கற்றாழையின் இலைகள் தடிமனாகவும் சிறிது சிவப்பு கலந்த பச்சை நிறத்திலும் 30 முதல் 40 சென்டிமீட்டர் நீளமாகவும் சிறிய முட்களுடனும் காணப்படும். பயன்கள்: ஆலோஜெல் என்று அழைக்கப்படும் கூழ், ஜூஸ் எனப்படும் சாறு, ஆலோ பொடி, எண்ணெய், ஆலோ வெண்ணெய், சத்து பானம், காய்கறியுடன் கலந்த பானம், ஆலோ துண்டுகளை கொண்டு தயாரிக்கப்படும் இனிப்புகள், மிட்டாய்கள், சர்பத், கான்சன்ட்ரேட், தேநீர், ஷேவிங் ஜெல் என்று அழைக்கப்படும் சவரன் கீம் ஆகிய பல்வேறு பொருட்கள் சோற்று கற்றாழையில் இருந்து தயாரிக்கப்படுவதால் அழகு சாதன பொருட்கள் மற்றும் உணவு தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் இதன் முக்கியத்துவம் மிகவும் அதிகரித்துள்ளது. மேலை நாடுகளில் இருந்து செடியை கொண்டு தயாரிக்கப்படும் விளைபொருட்கள் வாங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதனால் போட்டியும் உயர்ந்து கொண்டே வருகிறது. சாகுபடி குறிப்புகள்: இது ஒரு கற்றாழை வகை செடி என்பதால் பல்வேறுபட்ட மண் வகைகளில் வளரக்கூடியது. மணல் பரப்புகள் முதல் வண்டல் மண் நிலங்கள் வரை இதனை நன்றாக சாகுபடி செய்யலாம். அதிகமான வெப்ப மண்டலங்களிலும் மலை குறைவான வறட்சியான இடங்களிலும் கூட சோற்று கற்றாழை நன்றாக வளரக்கூடியது. சோற்று கற்றாழையின் வேர் துண்டுகள் மற்றும் பக்கக்கன்றுகள் நடவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தாய்ச்செடியை சேதப்படுத்தாமல் வேர்க்கன்றுகளை பிரித்தெடுத்தல் அவசியம். இதனை நேரடியாக நிலத்தில் நடவு செய்யலாம். தாய் செடியை அறுவடை செய்த பிறகு தோண்டி எடுத்து 5 முதல் 6 சென்டிமீட்டர் நீளமுடைய துண்டுகளாக, அதாவது 2-3 கடுடன் கொண்ட துண்டுகளை வெட்டி நடவுக்கு பயன்படுத்தலாம். 60-45 சென்டிமீட்டர் என்ற அளவில் இடைவெளி இருத்தல் அவசியம். வேர் துண்டுகளை 3/4 பாகம் மண்ணில் பதியும்படி நடவு செய்ய வேண்டும். அடியுரமாக தொழு உரத்தை ஏக்கருக்கு 6 டன்கள் என்ற அளவு விலிருந்து நிலத்தை உழுதுவிட வேண்டும். நட்ட 8வது மாதத்தில் சோற்று கற்றாழை இலைகள் அறுவடைக்கு தயாராகின்றன.